அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கை மலையகத்தில் இன்று காலை ஏற்பட்ட மிகப்பெரிய மண் சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதையென்றிருக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இதில் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தவரின் செவ்வி.
அஞ்சு பேர், மனைவி, மகன் ரெண்டு, மகையோட்டு சம்சாரம், அவரோட புள்ள 6 மாச குழந்தை, 6 பேர்ல.
இந்த குறிப்பிட்ட குடியிருப்புக்கு நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக 10 ஆண்டுகளாக கூறப்பட்ட பின்னணியில் அந்த குடியிருப்பில் தொடர்ந்து தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டது தவறு என்று கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்துக்கள். மலையக தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு பிரச்சனையின் அடிப்படை காரணிகளை அலசும் ஆய்வு கண்ணோட்டம்.
யுத்தத்துக்கு தேவையான அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு இரவிலே பெறக்கூடிய வல்லமை அரசாங்கத்தில் இருக்கின்றது. பெருந்தெருக்கள் அமைப்பதற்கு உலகமெல்லாம் போய் பணம் எடுத்து கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் மலை
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
சிரியாவின் கொபானி நகரில் ஐசிஸ் வன்மவாதிகளின் தாக்குதலை கடந்த பல வாரங்களாக எதிர்த்து வரும் குர்திஷின போராளிகளுக்கு உதவுவதாக புதிய படைப்பிரிவுகளை அங்கு அனுப்பும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஈராக் நாட்டின் குர்திஷ் பெஷ்மேகா போராளிகள் அனுப்பியிருக்கும் சுமார் 180 போராளிகள் இப்போது துருக்கிக்கு ஊடாக சிரியன் எல்லைக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். கனரக ஆயுதங்களோடு நேற்றிரவு இவர்கள் துருக்கிக்கு போய்சேர்ந்தார்கள். ஃப்ரீ சிரியா என்ற சிரியன் கிளர்ச்சி குழுவும் புதிய துருப்புகளை கொபானைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது.
அன்பார் மாகாணத்தில் தமக்கு எதிராக சண்டையிட்ட குறைந்தபட்சம் 30 சுனியார்களை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் வரிசையை நிறுத்தி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஹீட் நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அரசாங்க படையினருடன் கூட்டாளிகளாக இருந்த சுடப்பட்ட அல்பு நிமிர் பழங்குடியினர் அக்டோபர் மாதம் முற்பகுதியில் ஹீட் நகரை தோற்றுவிட்டார்கள். அதேவேளை ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது தாம் தொடர்ச்சியாக வான்தாக்குதலை நடத்தி வருவதாக அமெரிக்கா தலைமையிலான படைகள் கூறுகின்றன. கடந்த ஜூனில் முற்றுகையிடப்பட்ட ஈராக்கின் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை இருக்கின்ற ஃபைஜி நகரை நோக்கி தாம் முன்னேறுவதாக ஈராக்கி படைகள் கூறுகின்றன.
நைஜீரியா நாட்டின் வடகிழக்கே உள்ள மூபி நகரில் அரசாங்க படைப்பிரிவுகளுக்கும் போக்கோஹாராம் வன்மவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் குழுவினருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரு தரப்புக்கும் இடையில் சண்டை நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டும் கூட இந்த மோதல்கள் நடைபெற்றுள்ளன. குண்டுவெட்டுகள் உரத்து தமக்கு கேட்டதாகவும் ராணுவ போர் விமானங்கள் வானில் பறந்ததை தாங்கள் கண்டதாகவும் உள்ளூர்வாசிகள் கூறியிருக்கிறார்கள். அட்மாவா மாநிலத்தில் 2வது பெரிய நகரம் என்று கருதப்படும் இந்த மூபி நகரிலிருந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்கள். போக்கோஹாரம் அமைப்பினால் கடத்தப்பட்ட சுமார் 200 பள்ளி மாணவியரை மீட்கும் முயற்சியில் நைஜீரிய அரசு இம்மாத ஆரம்பத்தில் சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
லண்டனில் செவ்வாயன்று பிற்பகலில் காலமான ஜாம்பியா நாட்டு அதிபர் மைக்கேல் ஷட்டா அவர்களுக்கு மாற்றீடாக அந்த நாட்டின் துணை அதிபரான கை ஸ்காட் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தெற்காப்பிரிக்காவில் இனவரி ஆட்சி காலத்தின் இறுதியில் அதிபராக இருந்த FWD கிளாக் அவர்களுக்கு அடுத்ததாக ஆப்பிரிக்காவின் முதலாவது வெள்ளையினை ஆட்சித் தலைவராக வந்திருப்பவர் கை ஸ்காட் தான். ஷட்டா அவர்களுக்கு அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரை காய்ஸ்காட் அவர்கள் அதிபராக இருப்பார். அது 90 நாட்களுக்குள் நடந்தாக வேண்டும். ஜாம்பியாவின் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபராக வரும் ஒருவரின் பெற்றோர் அந்த நாட்டிலேயே பிறந்திருக்க வேண்டும் என்பதால் காய்ஸ்காட் அதிபராக தேர்தலில் போட்டியிட முடியாது. அவரது பெற்றோர் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர்களாவர்.
வெளிநாட்டு வங்கிகளில் பல பில்லியன் டாலர்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் சுமார் 600 பேரின் பெயர்களை இந்திய அரசாங்கம் இந்திய உச்சநீதிமன்றத்திடம் இப்போது வழங்கியிருக்கிறது. இதுபற்றி எமது பிபிசி மூவர் புதுதில்லியிலிருந்து அறிவிக்கும் போது, இந்தியாவின் செல்வாக்குமிக்க பல அரசியல்வாதிகளின் பெயர்களும் வர்த்தகர்களின் பெயர்களும் இந்த கருப்பு பண பட்டியலில் இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பட்டியலில் உள்ளவர்களை பற்றி இப்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் பெயர்களை வெளியிடுவது அனைத்துலக வருமான வரி சட்டங்களை மீறுவதாக அமையும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது.
வங்கதேசத்தின் பெரிய இஸ்லாமியவாத கட்சியான ஜமாத் இ இஸ்லாமியாவின் தலைவர் முஹிர் ரஹ்மான் நிசாமி அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அந்த கட்சி கண்டித்திருக்கின்றது. சிறப்பு போர்க்குற்ற தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது அரசாங்கத்தின் ஒரு சதி என்று அந்த கட்சி கூறியிருக்கின்றது. மூன்று நாட்களுக்கு கண்டன வேலைநிறுத்தத்தை அது அறிவித்திருக்கின்றது. பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெறுவதற்காக 1971 நடந்த போரின் பொழுது பல கல்விமான்களை கொலை செய்தமை மற்றும் பல வேறு குற்றங்களுக்காக முன்னாள் அமைச்சராகவும் இருந்த மோட்டி ரஹ்மான் நிசாமி அவர்கள் குற்றம் காணப்பட்டிருக்கின்றார். நாட்டின் கடந்த கால பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த வழக்கு விசாரணை மிகவும் அவசியம் என்று ஆளுகின்ற அவாமி லீக்கின் தலைமையிலான அரசாங்கம் கூறியிருக்கின்றது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் பதுலை மாவட்டம் ஹல்துமுல்லை பிரதேசத்தில் தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியொன்று முழுமையாக மண் சரிவில் புதையுண்டு போயிருக்கிறது. இதுவரை குறைந்தது 8 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. 300 மேற்பட்டோர் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் தலைநகர் கொழும்பிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் ஊவா மாகாணத்தில் கொஸ்லந்தை பகுதியில் ஹல்துமுல்லை என்ற நகருக்கு அருகே இருக்கின்ற மீரியா பெத்த தேயிலை தோட்டத்தில் இன்று காலை இந்த திடீர் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இரவு நேரமாகிவிட்டதாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதாலும் மண் சரிவு அபாயம் தொடர்ந்தும் நிலவுவதாலும் மீட்புப் பணிகளை அதிகாரிகள் இடைநிறுத்தி வைத்திருக்கின்றனர். 300 இந்த மண் சரிவில் சிக்கியிருக்கலாம் என்று இலங்கை இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பேச்சாளர் சரத்குமார் பிபிசியிடம் கூறினார். பள்ளிக்கூடம் சென்றிருந்த பிள்ளைகளும் அதிகாலையில் தோட்டத்துக்கு வழியில் வேலைக்கு சென்றிருந்த ஓரிருவரையும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் மண்ணுக்குள் புதையுண்டு போயிருப்பதாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. ஒரே குடும்பத்தில் 5 பேரை இழந்திருக்கின்ற ராஜா என்ற குடும்பஸ்தர் பிபிசி தமிழோசியிடம் பேசினார்.
வழக்கம் போல நாங்கள் முடிய 4 தொழிலுக்கு ஆடுகளை கூட்டிட்டு போவேன். நான் ஒரு லொரி வச்சுக்கிட்டு ஒரு சீனி தொழிற்சாலைக்கு ஆடுகளை கூட்டிட்டு போவேன். வழக்கம் போல இன்னைக்கு காலையில நான் போயிட்டேன். 7 கூட எனக்கு கால் வந்துட்டு உங்க வீட்டுக்கு ஸ்லீப் பண்ண பேருக்கு போயிட்டு கொஞ்சம் பாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருந்து 5 பேர் முடிஞ்சு போயிட்டாங்க. 5 பேரும் மண்ணோட போயிட்டாங்க.
எத்தனை பேர்?
5 பேர். என் மனைவி, என் மகன் 2, மகையோட சம்சாரம், அவரோட புள்ள 6 குழந்தை, 6 பேர்ல நான் மட்டும்தான் சார் நிற்கிறேன். 5 பேரும் போயிட்டாங்க.
உங்களோட வீடுகளுக்கு பக்கத்துல மற்ற குடும்பங்களோட வீடுகள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு?
120 குடும்பத்துக்கிட்ட இருந்துச்சு. எல்லாம் 150 பேருக்கு ஒன்னும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அவ்வளவு பெரிய மண்ணு சும்மா வேலை நடந்துகிட்டு ரொம்ப சுலோவா தான் போய்கிட்டு இருக்கு.
பள்ளிக்கூடம் போற ஸ்கூல் பிள்ளைகள் எதுவும் இருந்தாங்களா?
இல்ல சார், எல்லாம் பெரிய மகனுக்கு 24, சின்ன மகனுக்கு 22, பெரிய மகன் முடிச்சிருந்த பிள்ளைக்கு 20, அவருக்கு 6 என்ற வயசு வந்து இங்க மருத்துவத்தா இருக்கா இந்த பகுதியில.
இப்ப உங்க பகுதியில வந்து ஏற்கனவே மண் சரிவு அபாயம் இருக்கிறதுன்னு சொல்லி அதிகாரிகள் ஏற்கனவே உங்களை சொல்லி வச்சிருந்தாங்களா?
2004 அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கான நடவடிக்கை பெருசா யாரும் எடுத்துக்கல. அது இந்த மாதிரி போயிருந்து கொஞ்சம் 100-200 குடும்பத்துக்கு 30 எடுத்துட்டாங்க. மற்றவங்க அந்த இந்த லயத்துக்கு தான் இருந்தாங்க. அது வந்து 2 பக்கம் உள்ள லயங்கள் சார். அப்படி லயம் 7 லயம் படிச்சு இல்ல காணும்.
இப்ப இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்று இடங்கள் எதுவும் கொடுக்கப்படல இதுவரை காலமும்?
உடல்கள்
எடுக்கப்பட்டிருக்கு.
உடல்கள் இப்போதைக்கு 4-5 தான் பேர் எடுத்திருக்காங்க. அதுல நம்ம ஒரு குடும்பத்துல யாரும் வரல. இன்னும் இதுவரைக்கும் எடுத்தது 7-40 அடி வருஷத்துக்கு மேல மண் இருக்கு சார்.
நீங்க என்ன தொழில் செய்யறீங்க?
தொழில் சார், நான் இங்க ஒரு சீனி தொழிற்சாலை ஒன்றுக்கு அதுக்கு இந்த தோட்டத்துல இருந்து கொஞ்சம் ஆட்களை ஏற்றிட்டு போவேன் காலையில 4 அப்படி. இன்னைக்கு 4 நான் போயிட்டேன்.
ஒரே குடும்பத்தில் 5 பேரை இழந்திருக்கின்ற ராஜா. கிட்டத்தட்ட 2 பிரதேசம் இந்த மண் சரிவினால் அள்ளி செல்லப்பட்டிருப்பதாகவும் பெரும்பாலான குடியிருப்புகள் 30 ஆழத்துக்கு புதையுண்டு போயிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். நாளை காலை மீண்டும் தேடுதல் பணிகள் தொடங்கப்படும் என்று அந்த பிரதேசத்துக்கு சென்று வந்திருக்கின்ற நாட்டின் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர பிபிசியிடம் சற்று முன்னர் தெரிவித்தார். ஏற்கனவே மண் சரிவு அபாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த பிரதேசத்து மக்களுக்கு ஏன் மாற்றுக்காணிகள் இதுவரை கொடுக்கப்படாமல் இருந்தது என்று அமைச்சரிடம் பிபிசி கேட்டது.
சமாகம் விசின் கலவுது காரியம் அப்படி அப்படியே சதா நிர்தேசல பாதீம்
இந்த காணிகளை கொடுப்பது என்பது தோட்ட கம்பெனிகளின் வேலை. அதற்காக பரிந்துரையை தான் எங்களின் அமைச்சினூடாக நாங்கள் வழங்க முடியும். அந்த பகுதி மக்களுக்கும் உள்ளூராட்சி சபை அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே நாங்கள் இது பற்றி அறிவுறுத்தி இருக்கிறோம். அதன்படி ஓரளவு வீடுகள் கட்டப்பட்டன. அந்த வீடுகளை எடுத்தவர்கள் இந்த வீடுகளிலும் இருந்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, மாற்று காணிகளுக்கான நிலங்களை தோட்ட நிர்வாகங்கள் தருவதில்லை. அதனால் கேபினட் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அந்த காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தியாவது இனிமேல் இந்த குடியிருப்புகளை அமைக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஜனாதிபதியும் அதற்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்றார் இலங்கையின் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர.
இதேவேளை இன்று அங்கே மண்சரிவு நடந்த இடத்திற்கு சென்று பார்த்திருக்கும் உள்ளூர் ஊடகவியலாளர் கே வேலாயுதம் அவர்களிடம் தற்போதைய நிலவரம் என்ன என்று கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
குஸ்லன் மீரிய பெஞ்சங்கிற ஒரு எஸ்டேட்ல தான் நடந்திருக்கு. இது மல்வத்தவெளி பிளான்டேஷனுக்கு சேர்ந்து ஒரு தோட்டம். இன்றைக்கு காலையில 7:30 அளவுல தான் அவங்க எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது ஒரு அங்க உள்ள ஒருவர் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு பெரிய சத்தம், ஒரு ஹெலிகாப்டர் வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, வந்தோன்னா புகை மண்டலம் வந்துச்சு, அதுக்கு பிறகு தட்டு தடு மாதிரி ஓடணும், ஆனா காப்பாத்தி கொள்ள முடியலன்னு. 75 பிள்ளைகள் தமது பெற்றோர்களை இழந்து அகதிகளா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிகாலை 4 அளவுல பெல்வத்தங்கிற இடத்துக்கு போன 30 பேர் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க. 5 பேர் ஒரு வீட்டுல உள்ளவங்க, 5 பேர் ஒரே அடியா இறந்திருக்கிறாங்க, அதுல ஒரே ஒருவர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கிறாங்க. இப்படி 5 பேர், 3 பேர், இப்படி நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க.
இப்ப வந்து இப்ப அங்க நிலம் என்னவா இருக்குது? இப்ப அங்க நிலம் என்னவா, என்ன மாதிரி இருக்குது? அங்க மீட்பு பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு?
9 பேருடைய சடலம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இருந்தாலும் கூட இந்த கால இந்த மண்சரி வந்து கொண்டிருக்கனால அந்த இதுகளை, அதாவது பிரேதவங்களை தேடும் படலம், மீட்பு பணிகள் எல்லாம் தடைப்பட்டு இருக்குது. ஏன்னா மண் சரிவு அபாயம் காணப்படுது. அதே நேரத்துல காலநிலையும் அதுக்கு இடம் கொடுக்கிறாப்புல இல்ல. போலீசார் எல்லாம், போலீஸ் ஆயுதப்படையினர், அடுத்து மற்றது இடர் முகாமைத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் எல்லாருமே அந்த தேடிக்கொண்டிருக்கிறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட 57 குடும்பங்களை சேர்ந்தவங்க திரு கணேசா மகாவித்யாலயங்கள் கொசுலாந்த பாடசாலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்ஜிஓஸ், அரசு காரியாலயங்கள் எல்லாருமே ஒன்னா உதவி செய்யறாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
இந்த மக்களை வந்து நீண்ட காலத்துக்கு முன்னரே வேறு பிரதேசத்துக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு இது உண்மை? எந்த அளவுக்கு இந்த மக்கள் அதனை மீறி அங்க இருந்திருக்கிறார்கள்?
நாகட்டி என்கிற இடம், அதுக்கு அமித்த இடம், ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு இடம் தான் நாகட்டிய. அங்கிருந்து சம்பவம் இதே மாதிரி ஒரு 2000 இப்படி ஒரு இது மண்சரி வந்தோடனே இவங்க எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் பாதுகாப்பு இடம் இல்லை, நீங்க போகணும்னு. போகணும்னு சொல்லப்பட்டதை தவிர அவர்களுக்கு உரிய இடங்கள் கொடுக்கப்படாமையினாலும், இவர்கள் தன்னுடைய அந்த இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து போறதுக்கு விரும்பாதனாலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு.
மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் வந்து அந்த அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுடைய நிலைமை என்ன? இப்ப
அபாயத்தை எதிர்நோக்கிற மக்கள் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்வோங்கிற திக்குமுக்காட்டு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் இதை கவனித்து இப்ப வந்து இந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தணும், இந்த இடத்துல இப்படியான நிலைமைகள் மீண்டும் தொடருமானால் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றணுங்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய அரசு அமைச்சர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. வந்தவர்கள்ல ஊவா மாகாண முதலமைச்சர், அதே நேரத்துல ஆரம்பம் தொண்டமான், செஞ்சில் தொண்டமான், இன்னும் நிமால் சிறிபாலஜி சில்வா போன்ற எல்லா அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், இவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து போலீசார் எல்லாம் தலையிட்டு இதை பற்றி மேலதிகமாக அந்த தோட்ட அதிகாரிகளோட எல்லாம் பேசி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஆராய்ந்து அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க.
பதுளை கொஸ்லந்தை மண் சரிவு மீட்பு பணிகளை நேரில் சென்று பார்த்திருக்கும் உள்ளூர் ஊடகவியலாளர் கே வேலாயுதம். இந்த மண் சரிவு மற்றும் மலையகத்தின் ஏனைய பிரதேசங்களில் காணப்படும் மண் சரிவு அபாயங்கள் பற்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியத்தின் இயக்குனர் எஸ் விசுவலிங்கம் அவரிடம் கேட்டார். மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இல்லை, உண்மையிலே இந்த இடம் எனக்கு ஓரளவு பரிச்சயமான இடம். நான் பல தடவைகள் அங்கே நான் விஜயம் சென்றிருக்கேன்னு. பொதுவாக இந்த குடியிருப்புகள் இருப்பது மேலே மலை பிரதேசம், இடையிலே இந்த குடியிருப்பு, கீழேயும் பள்ளம், பாதாள பள்ளம். ஆகவே இந்த மலை வந்து கிட்டத்தட்ட நான் சும்மா அந்த படங்களில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த அகல அளவு பார்த்தால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த மலை சரி மண் சரிவு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அதுவே அந்த இதை பார்க்கும் பொழுது ஆக்கள் தப்பி ஓடுவதற்கோ, ஏன்னா இது அதிகாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், இருந்தாலும் தப்பி ஓடுவதற்கோ தப்பி பிழைப்பதற்கோ எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருந்திருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்போ அரசாங்கம் அல்லது ஊடகங்களிலே கிட்டத்தட்ட 300 பேர் வரை இதிலே பலியாகி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அந்த இடத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 500க்கு மேலதிகமான சனத்தொகை மாணவர்கள், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது அங்குள்ள அந்த சென்சஸ் விவரங்களை எடுத்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 500 பேர் வரை அங்கு அந்த காலகட்டத்திலே குடியிருந்தார்கள். அதனால் சரியான விவரம் இல்லை. ஆனால் ஊடக ரீதியாக நாங்கள் 300 பேர் என்றுதான் நாங்கள் அறிய வருகின்றோம்.
குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து ஒரு 50 குடும்பங்களுக்கு வேறு இடங்களில் வந்து குடியேறுவதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்ததாக சில உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக கூறப்படுவதற்கு என்ன காரணம்?
உண்மையிலே ஏற்கனவே இப்போ 10-11 ஆண்டுகளுக்கு முன்பு இதிலே இன்னொரு பக்கம் அந்த குஸ்லாந்தையிலே மறுபுறத்திலே மண் சரிவு ஏற்பட்டு தொடர்ச்சியாக 7-8 வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் மண் சரிவு ஏற்பட்டது. அதிலே ஆரம்பத்திலே பாதிப்புகள் ஏற்பட்டது, அதை தொடர்ந்து நெடுக அந்த மண் சரிவு இடம்பெற்று கொண்டே வந்தது. அதே இந்த பிரதேசம் அதோடு சேர்ந்த பிரதேசமாகிறதுனால் இந்த ஏற்கனவே இந்த ஆராய்வு, அதாவது கட்டிட ஆராய்ச்சி, தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் விசேடமாக இந்த மாதிரியான மண் சரிவை பற்றி ஆராய்வதற்கு அதில் இருக்கின்ற அந்த மண் சோயில் டெஸ்டிங், மண் பரீட்சை மற்றும் அங்குள்ள அந்த வெடிப்புகள், அந்த மண் சரிவு ஏற்படுவதற்கான ஒரு சில இருக்கு, அந்த மாதிரியானவற்றை அந்த ஆய்வின் போது அதை பற்றி ஆராய்ந்து எடுத்த முடிவுகளின் படிதான் இதுவும் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய பிரதேசம் என்று நான் ஏற்கனவே கூறிய அந்த பதுளை மாவட்டத்திலே 920 ஸ்கொயர் கிலோமீட்டர்லே இதுவும் ஒரு பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மக்களை குடியமர்த்துவ என்னை பொறுத்தவரையிலே மக்களை மீளக்குடியமர்த்துவதற்கு கதைத்தார்களே ஒழிய இதுவரையிலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது ஏற்கனவே எடுத்திருக்க வேண்டிய விடயம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் இது ஒரு மண் சரிவு அபாயம் உள்ள பிரதேசம் என்று.
மலையகத்தில் இப்படியாக மண் சரிவு அபாயம் இருப்பதாக எந்தெந்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன?
நுவரெலிய, பதுல, ரத்னபுரா, கேகல்ல, காலி, மாத்தறை, கழுத்துறை, மாத்தளை, கண்டி போன்ற மாவட்டங்கள் இந்த மண் சரிவு அபாய பிரதேசங்களாக இனம் காணப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தோட்டப்புறங்கள், ஒரு சில நுவரெலிய போன்ற பிரதேசங்கள், கிராமிய பிரதேசங்களும் இருக்கின்றது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மாவட்டங்களிலே இருக்கின்ற இனம் காணப்பட்ட மண் சரிவு பிரதேசங்களாக மொத்தமாக கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர் அளவை கொண்டதாக இருக்கின்றது.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியத்தின் இயக்குனர் எஸ் விஸ்வலிங்கம். இதேவேளை தோட்ட வீட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளே இன்றைய நிலச்சரிவில் அதிகமான லயன்கள் புதியுண்டு போனதற்கு காரணம் என்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து தொடர்ந்தும் ஆராய்ந்து வரும் மனித உரிமைகள் ஆர்வலரும் மலையக ஆய்வாளருமான எஸ் பாலகிருஷ்ணனிடம் கேட்டார் பூபாலரத்னம் சீவகன்.
பிரித்தானிய காலனிவாதிக்க ஆட்சி காலத்து இந்தியாவிலிருந்து அரை அடிமை தொழிலாளர்களாக இந்த தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டு இந்த பெரக் டைப் என்று சொல்லப்படுகின்ற லயன் காம்ராக்களிலே அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அந்த அரை அடிமை வாழ்க்கையிலே அவர்கள் ஆரம்பித்த வாழ்க்கை இன்னும் பல தோட்டங்களிலே அந்த லயன் காம்ராக்களில் தான் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இரண்டாவதாக, கடந்த 150-160 வருடங்களோடு குடியிருப்பு வீட்டு வாரி வசதி என்றதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபையுடைய குடியிருப்பு அறியம் பற்றிய நிர்வாகம் சாதாரணமாக மக்களுடைய குடியிருப்புக்கு தேவையான பல விதமான தராதரங்களை வகுத்திருக்கின்றது. இந்த தராதரங்கள் இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கு நடைமுறையில் என்னவென்றால் இந்த எந்த விதமான தராதரங்களின் அடிப்படையிலும் தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை.
தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த குடியிருப்பு வசதி குறித்து கையாள வேண்டியவர்கள் அல்லது சிந்திக்க வேண்டியவர்கள், அவற்றை அமல்படுத்த வேண்டியவர்கள் யார்?
அமல்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. இரண்டாவதாக தோட்ட முகாமைத்துவம், மூன்றாவதாக இந்த சாபக்கேடான தொழிற்சங்க அரசியலிலே அவதிப்பட்டு பாழாகி கொண்டிருக்கும்
கவனிப்பு, இந்த மக்களுடைய நலன்களை கவனிப்பதிலே தொழிற்சங்கங்கள் தான் தாங்கள் தான் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால், அரசாங்க தோட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது பிறகு 1980களிலே நெதர்லாந்து அரசாங்கமும் நோர்வே அரசாங்கமும் தன்னிச்சையாக முன்வந்து பாரிய அளவில் உதவி வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் தோட்ட பிரதேச குடியிருப்பு மற்றும் அபிவிருத்தி நிதியம் உருவாக்கப்பட்டது. இந்த நிதியம் உருவாக்கப்பட்ட பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு தனியான அல்லது இரண்டு அறைகளை கொண்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும், பழைய லைன் காமரா முறைகள் நீக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்கான ஒரு டிரஸ்டி போர்டு பணிப்பாளர் சபையோடு உருவாக்கப்பட்டது. அதில் இரண்டு பெரும் தொழிற்சங்கங்களான இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற ஐக்கிய கட்சியின் இருக்க சங்கத்தின் இரண்டு பிரதிநிதிகள் அந்த பணிப்பாளர் சபையில அங்கம் வகித்தார்கள். இருந்தாலும் அங்கே குறிப்பிடப்பட்ட அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட துரித கதியிலே வீடமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. ஏன்னா பல பிரச்சனைகள் இருந்தன. அந்த வீடமைப்புக்கு தேவையான காணிகளை தோட்ட முகாமிலிருந்து பெற்றுக்கொள்வதிலே தாமதம் ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் இரண்டு பேரும் இது சம்பந்தமா எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்ததற்கான என்னுடைய ஆய்வுல எனக்கு கிடைக்கவில்லை.
இல்லை, குறிப்பாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல இந்த லைன் காமராக்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றை இப்படியே வைத்திருப்பதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீர்கள்? ஏன் அவர்களுக்கு உரிய இடத்துல வீடுகளை அமைத்துக் கொடுக்க முடியாமல் போனது கடந்த காலங்களில்?
உதாரணமா சொல்லப்போனால், நடந்த இந்த அனர்த்தம் கூட இது அனர்த்தம் ஏற்படக்கூடிய பகுதி என்று மட்டும் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த பிரதேசத்திலிருந்து மக்களை அகற்றி பாதுகாப்பான சூழலிலே வீட்டு வசதிகள் செய்து கொடுக்காமையின் காரணமாகத்தான் இவர்கள் இந்த அனர்த்தத்துக்கு உள்ளானார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் தேயிலைக்கு சமமான பண்டங்களாகத்தான் கணிக்கப்படுகின்றார்கள் ஒழிய அவர்கள் ஒரு பிரஜைகளாக கணிக்கப்பட்டு அந்த பிரஜைகளுக்குள்ள உரிமைகளை உத்தரவாதப்படுத்துவதற்கு தேவையான ஒரு கடமைப்பாடு அரசியல் தளத்திலோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியிலோ உருவாக்கப்படவில்லை என்றுதான் நான் இதற்கு பதிலை கூறுவேன். முன்பு கிடைத்த வெளிநாட்டு உதவிகளை வைத்து அப்பொழுதே முடித்திருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடை ஒரு முடியவில்லை. உண்மையிலே அரசாங்க தோட்டங்கள் தனியார் மயப்படுத்தப்படவிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு நாலந்து தோட்டங்கள் ஒன்று சேருகின்ற மத்திய இடமாக தெரிவு செய்யப்பட்டு புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன, அதிலே ஒரு கிராமிய சூழலே வாழக்கூடியவர்களே பொதுவான குடியிருப்புகளை உருவாக்கி அப்போதிருந்த தொழிற்சங்க தலைமை சவமூர்த்தி தொண்டமான் உட்பட அனைவருக்கும் கொடுத்திருந்தாலும் கூட எவருமே இதை பற்றி போய் பேசவில்லை. எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் தனியார் மயப்படுத்துவதற்கு அல்லது அந்த முகாமையை தனியாருக்கு கொடுப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். இங்கு விட்ட தவறு தான் இன்னும் இந்த தவறாக இருக்கின்றது. இப்பொழுது கூட இந்த தோட்ட சமூக அபிவிருத்தி நிதியம் மலையக தொழிற்சங்க தலைவரான ஆறுமுகன் தொண்டமானுடைய அமைச்சின் கீழ் தான் இருக்கின்றது. இருந்தாலும் எல்லா அபிவிருத்தியின் யுத்தத்துக்கு தேவையான பன்மடங்கு தேவையான கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு இரவிலே பெறக்கூடிய வல்லமை அரசாங்கத்தில் இருக்கின்றது. பெருந்தெருக்கள் அமைப்பதற்கு உலகமெல்லாம் போய் பணம் எடுத்து கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு மனிதர்களாக வாழக்கூடிய குடியிருப்புகளை ஏற்படுத்துவது மட்டும் மந்தகதியில் இருக்கின்றது. என்னென்றால், மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தொழிற்சங்க அரசியல் ஆளுங்கட்சிக்கு அடிமைப்பட்டு அவர்கள் சலுகைகளுக்கு மண்டியிட்டு கிடப்பதன் காரணமாக உரிமைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டம் மலங்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும்.
மனித உரிமைகள் ஆர்வலரும் மலையக ஆய்வாளருமான எஸ் பாலகிருஷ்ணன். நேயர்களே, இன்றைய மண் சரிவு தொடர்பாக இதுவரை ஒலிபரப்பான செய்திகள் மற்றும் செவ்விகளின் விரிவான செவ்விகளை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். மலையகத்தில் இருக்கும் பிபிசி தமிழோசை நேயர்கள் தங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை எமக்கு எழுதுங்கள். அவை நாளை நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். ஐநா மன்றத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு நிறைவேற்று குழுவினர் இன்று 3 நாள் பயணமாக இலங்கை வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் சென்று வடமாகாணம் ஆளுநரையும் சந்தித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தில் யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், பொதுமக்களின் வாழ்க்கை நிலைமைகள், சட்டவாட்சியின் தன்மைகள் என்பன குறித்தும் வடமாகாண ஆளுநரிடம் ஐநா மன்றத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு நிறைவேற்று குழுவினர் கேட்டறிந்ததாக தெரிகின்றது. யாழ் அரசு செயலகத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களை சந்தித்த அவர்கள் 3 மாவட்டங்களினதும் நிலைமைகளை விரிவாக கேட்டறிந்து கொண்டதாக யாழ் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம், முல்லைத்தீவு அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன், கிளிநொச்சி அரசு அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்.
யுத்தத்தின் பின்னராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளினுடைய வளர்ச்சி போக்கினையும் மக்களுக்கிடையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பினையும் நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு கூறியிருந்தோம்.
சிவில் நிர்வாகம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற தொடர்பாகவும் தான் அவை மெயினாக அவங்களால கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது.
பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கான முழுமையான அணுகுமுறை என்பது மனித உரிமைகளை உள்ளடக்கிய சட்டவாட்சியின் அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வந்துள்ள ஐநா மன்ற குழு வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த ஐநா மன்ற குழுவினர் நாளை கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விஜயம் செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கைக்கான தனது 5 நாள் விஜயத்தை நிறைவு செய்திருக்கும் காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலாளர் கமலேஷ் சர்மா வட இலங்கையில் இராணுவத்தினரின் பிரசன்னமும் செயற்பாடுகளும் குறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொழும்பில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் கமலேஷ் சர்மா தெரிவித்திருந்த விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கையின் வடமாகாணத்தில் இராணுவத்தினருடைய பங்கு தொடர்ந்து குறைவதென்பது தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் செவிமடுக்கப்படுவதற்கு வழி ஏற்படுத்தி தரும் என காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலர் கமலேஷ் சர்மா வலியுறுத்தியிருக்கிறார். வடபகுதி மக்கள் மற்றும் வடபகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் போன்றோரது நடமாட்டம் கண்காணிக்கப்படுவது, கட்டுப்படுத்தப்படுவது போன்ற விஷயங்கள் குறைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் கைகளில் அதிகாரம் சென்று சேர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கமலேஷ் சர்மா தெரிவித்திருக்கின்றார். 2013 நவம்பரில் கொழும்பில் நடந்த காமன்வெல்த் நாடுகளுடைய தலைவர்கள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக இலங்கையுடன் இந்த பயணத்தின் போது தான் விவாதித்ததாக கமலேஷ் சர்மா கூறினார். காமன்வெல்த் வலியுறுத்தி இருந்த பல்வேறு விழுமியங்கள் இலங்கையில் கடைபிடிக்கப்படுவது கண்டு தாம் மகிழ்ச்சியுற்று இருப்பதாக கமலேஷ் சர்மா குறிப்பிட்டார். யுத்தத்திற்கு பின்னரான காலச்சூழலில் இலங்கையில் மனித உரிமை ஆர்வலர்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வழிவகைகள் தொடர்பில் ஒரு விசேட கூட்டத்தை இந்த பயணத்தின் போது தாம் நடத்தியிருப்பதாக அவர் கூறினார்.
We also organized a special session for the commission on the protection of human rights defenders post-conflict. Another notable area of our work with the commission is its contribution to national reconciliation efforts.
இலங்கையில் படிப்பினைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தில் காமன்வெல்த் பங்களிப்பு செய்திருக்கிறது. அந்த திட்டம் காமன்வெல்த் அமைப்பின் நிபுணத்துவம் மற்றும் பங்களிப்போடு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது என்றார் கமலேஷ் சர்மா. இலங்கையின் தேர்தல் ஆணையர் அலுவலகத்துக்கு சுயாதீனமாக செயல்படுவதற்கு போதுமான அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய கமலேஷ் சர்மா, தேர்தல் ஆணையர் நியமனம் மற்றும் சுதந்திர செயல்பாடு தொடர்பில் காமன்வெல்த் உருவாக்கி வருகின்ற நெறிமுறை வழிகாட்டியை தாம் இலங்கைக்கு வழங்கப் போவதாக கூறினார். இலங்கையில் அடுத்து நடக்கக்கூடிய தேசிய மட்டத்திலான தேர்தலில் காமன்வெல்த் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவது பற்றி இலங்கை அரசாங்கத்துடன் தாம் பேசியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனது இந்த 5 நாள் பயணத்தின் போது இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ, வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பெரிஸ், நாடாளுமன்ற அவைத்தலைவர் சாமல் ராஜபக்ஷ, எதிர்க்கட்சித் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மனித உரிமைகள் ஆணையர், தேர்தல் ஆணையர் உட்பட பலரை காமன்வெல்த் தலைமைச் செயலர் கமலேஷ் சர்மா சந்தித்திருந்தார்.
செய்திகளை தந்தவர் சாதாத். இலங்கை அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தின் வட்டமடு பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட 2 பசுக்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதன் மூலம் தங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி கால்நடை பண்ணையாளர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் உள்ள வட்டமடு பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த பசு மாடுகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டு தங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். வட்டமடுவில் குறித்த பகுதி காணி உரிமை தொடர்பாக கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஏற்கனவே முறுகல் நிலை காணப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை இந்த விடயம் போலீசாரால் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த பகுதிக்குள் இருதரப்பும் செல்வதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டு 48 மணி நேரத்துக்குள், அதாவது நேற்றிரவு, 2 பசு மாடுகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கால்நடை பண்ணையாளர்கள் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார்கள். பசு மாடுகளின் தலையை துண்டித்த நபர்கள் அக்கரைப்பட்டு சாகாமம் வீதியிலுள்ள சந்தையொன்றில் பார்வைக்கு வைத்திருந்தார்கள் என்றும், அதில் தங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வாசக அட்டைகளும் காணப்பட்டதாக கூறுகின்றார் பிரதேச கால்நடை வளர்ப்போர் சங்கத்தின் செயலாளர் சீனித்தம்பி அண்ணாதுரை.
ரெண்டு தலையை வச்சுட்டு அந்த தலைக்கு மேலே போட்டோ அடி வச்சாங்க. அதாவது எச்சரிக்கை அந்த போட்டோ எங்கள் காணிக்குள்ள இருந்து மாடுகளை அகற்றாவிட்டால் இந்த இதுகளுக்கு ஏற்பட்ட நிலமா உங்களுக்கும் ஏற்படும். காலனி சொந்தக்காரெல்லாம் வச்சு எப்படி எடுத்துக்காங்க யார் செய்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இப்ப தற்போதைக்கு கோட்டாலை முன்னாடி நீங்க காலனை பார்க்க போவாங்க போனாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதால இப்ப எங்க காலனைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களை காலனைக்கு ஒரு 25,000 மாடு இருக்கு. இப்ப அது அங்கதான் பாதுகாப்பு தரணும் எங்களுக்கு என்று நாங்க கேட்கிறோம். காடு மாட்டு உரிமையாளர்
இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோகணவை தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயன்ற போதிலும் அவரது தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் கொபாரி நகரில் போராடி வரும் குர்திஷின போராளிகளுக்கு உதவுமுகமாக புதிய படைப்பிரிவுகள் அங்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இலங்கையில் உவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் தோட்ட குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தத்தில் 300 மேற்பட்டோர் மண்ணில் புதைகொண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.